அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 29 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் வழிபாட்டு தலங்களில் பெண்கள் நுழைய அனுமதி கோரி நடைபெறும் போராட்டங்கள் குறித்து ஜனநாயக மாதர் சங்க தலைவரான வாசுகி அளித்த பேட்டி.
மாதவிடாய், அது வந்து ஒரு அசுத்தமான விஷயம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கள், கோட்பாடுகள்.
தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக பெய்துள்ள சூழலில் அது குறித்து சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்த கருத்து.
கியாந்த் என்ற புயலாக வலுப்பெற்று வடகிழக்கு திசையில மியான்மர் கரையை நோக்கி நகர்ந்தது. இது வந்து ஒரு சாதகமற்ற சூழ்நிலை
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
ஏறக்குறைய சபகோயன்ஸ் கால்பந்து அணியினர் அனைவரையும் பலி வாங்கியிருக்கும் விமான விபத்தில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்த 3 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று பிரேசிலிய அதிபர் மைக்கேல் டெமர் அறிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் மாபெரும் சோகம் என்று மெடலின் நகர மேயர் ஃபெட்ரிகோ குட்டரஸ் தெரிவித்திருக்கிறார். கொலம்பியாவின் மெடலின் நகரை இந்த விமானம் அணுகிக் கொண்டிருந்த வேளையில் மோசமான காலநிலையால் மலைப்பாங்கான இடத்தில் வைத்து விழுந்து நொறுங்கிய இந்த விமானத்தில் கால்பந்து விளையாட்டு வீரர்கள், செய்தியாளர்கள், விமான ஊழியர்கள் என மொத்தம் 81 பயணம் செய்தனர். 75 பலியாகியுள்ளனர், 6 உயிர் தப்பியுள்ளனர். மின்சார கோளாறு ஏற்பட்டதாக விமானி தகவல் அளித்துள்ளார்.
சிரியாவின் அலெப்போ நகரின் கிழக்கில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் பகுதிகளில் அரசு படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் அங்கு நடத்தப்பட்டு வரும் வான் தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளனர் என செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த சில தினங்களில் கிளர்ச்சியாளர்கள் பிடியில் இருக்கும் 40% பகுதிகள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. இந்நிலையில் சிரியா நகரான அலெப்போவின் கிழக்கு பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் பகுதிகளில் சிரியா அரசு படைகள் முன்னேறி செல்வதால் அங்கிருந்து 16,000 பேர் வரை தப்பி சென்றுள்ளனர் என ஐநா தெரிவித்துள்ளது.
அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் அதிபர் ஒபாமாவின் சுகாதார சேவை சட்டத்தை வெளிப்படையாக விமர்சிக்கும் ஒருவரை சுகாதாரம் மற்றும் மனித சேவைகளுக்கான துறையின் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளார். முன்னாள் அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் ஜார்ஜியாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான டார் பிரைஸ் தான் அந்த விமர்சகர். செனட்டால் உறுதிப்படுத்தப்பட்டால் ஒபாமாவின் சுகாதார சேவை சட்டத்தை மாற்றி அமைக்கும் குடியரசுக் கட்சியினரின் திட்டத்திற்கு பிரைஸ் முக்கிய பங்கு வகிப்பார் என்று கருதப்படுகிறது.
யுக்ரைனில் 30 முன்பு உலகின் மிக மோசமான உள்நாட்டு அணு விபத்து நடைபெற நேரிட்ட செர்னோபில் அணு உலையின் எஞ்சியுள்ள பாகங்கள் மீது மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் ஒன்றை யுக்ரைன் வைத்துள்ளது. இந்த பெரும் கான்கிரீட் மற்றும் எஃகு உலோகத்தால் ஆன விமானங்கள் நிறுத்தி வைக்கப்படும் கட்டடத்தின் வடிவத்தில் இருக்கும் அந்த பாதுகாப்பு கவசம் பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு மெதுவாக நகர்த்தி கொண்டு வைக்கப்பட்டுள்ளது. செர்னோபிலின் 4 அணு உலையில் இந்த புதிய கவசம் தற்போது வைக்கப்பட்டுள்ளது.
HIV மற்றும் எய்ட்ஸ் நோயாளிகளில் ஏறக்குறைய பாதி பேர் தாங்கள் இத்தகைய நோய் தொற்றுகளை பெற்றிருப்பதை அறியாமல் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதனால் இவர்கள் உயிர்காக்கும் சிகிச்சை முறைகளை பெறாமல் போகிறார்கள். HIV தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட 80% மக்கள் இதனை ஏற்படுத்தும் நச்சுரியை தடுப்பதற்கான சிகிச்சையை பெறுகின்றனர் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. ஆனால் சுமார் 14 பேருக்கு தங்களுக்கு இந்த நோய் இருப்பதே தெரியாது என்பதும், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படாத நிலை தொடர்வதும் இந்த நோயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றன என்று கூறப்படுகிறது.
மும்பையில் 4 பிறகு ஹாஜி அலி மசூதியின் உள்கருவறையில் பெண்கள் நுழைந்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். அரசு வாகனத்தை தவறான முறையில் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண தளபதியும் முன்னாள் அமைச்சருமான கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனை டிசம்பர் 7 வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
அரச வாகனம் ஒன்றை தவறான முறையில் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண தளபதியும் முன்னாள் அமைச்சருமான கருணா அம்மான் என்று கூறப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான சுமார் 9 ரூபாவுக்கும் மேற்பட்ட பெறுமதியான வாகனம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதனை மீண்டும் ஒப்படைக்க தவறிய குற்றச்சாட்டின் கீழ் பாரிய நிதி மோசடிகளை ஆராயும் விசேட போலீஸ் குழு முன் இன்று காலை ஆஜரான கருணா அம்மானிடம் போலீசார் போலீசார் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொண்டனர். பின்னர் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட கருணா அம்மான் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போலீசார் விசாரணைகள் பூர்த்தி செய்யப்படாதமை காரணமாக சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். அமைச்சு பதவி முடிவடைந்த பின்னர் சம்பந்தப்பட்ட வாகனத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ளுமாறு சந்தேக நபர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அறிவித்த போதிலும் அந்த செயலகத்தின் அதிகாரிகள் அதனை மீண்டும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். எனவே சந்தேக நபருக்கு பிணை வழங்குமாறு வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்தார். கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். சந்தேக நபருக்கு பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல்கள் இருப்பதாக அவரது வழக்கறிஞர் விடுத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சிறைச்சாலைக்குள் அவருக்கு விசேட பாதுகாப்பு வழங்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கருணா அம்மான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் பிரதியமைச்சராக கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது.
கேஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்பது. இனி இந்திய கண்ணோட்டம். மும்பையில் உள்ள ஹாஜி அலி மசூதியின் உள்கருவறையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்கள் நுழைந்துள்ளனர். இது குறித்தும் சபரிமலை போன்ற வழிபாட்டு தலங்களில் பெண்கள் நுழைய அனுமதி கோரி நடைபெறும் போராட்டங்கள் குறித்தும் ஜனநாயக மாதர் சங்க தலைவரான வாசுகியிடம் கேட்டேன்.
இந்த மாற்றங்களை உண்மையிலேயே வரவேற்க தகுந்த விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்திய அரசியல் சட்டம் வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரசியல் சட்டத்துல வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறது தான் இருக்கு. ஆனாலும் பெண்களுக்கு வந்து பல தளங்கள்ல பாகுபாடு உண்டு. அதுல ஒண்ணு வந்து இந்த ஆலய நுழைவு. நீங்க வந்து தலித் மக்கள் வந்து பல கோயில்களுக்குள்ள நுழைய முடியாது, பெண்கள் வந்து சில கோயில்களுக்குள்ள உள்ள வரைக்கும் நுழைய முடியாது அப்படிங்கிறது இருக்கு. எல்லா மதங்கள்லையும் வந்து ஏற்றத்தாழ்வாக இந்த கட்டுப்பாடுங்கிறது இருக்கு. இது வந்து இன்னைக்கு ஒரு 21ஆவது நூற்றாண்டுல வந்து அதெல்லாம் தேவையே இல்லை. பெண்களுக்கு வந்து மாதவிடாய், அது வந்து ஒரு ஒரு அசுத்தமான விஷயம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கள், கோட்பாடுகள். அந்த அடிப்படையில தான் பெண்கள் கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தது. இன்றைக்கு காலம் மாறுகிறது, தொழில்நுட்பம் வளர்கிறது. அதனால இது வந்து வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் எங்களுக்குரிய இடத்தில் நாங்கள் உள்ளே போவோம் அப்படின்னு ஒரு செய்கையையும் நடவடிக்கையும் வந்து வெளிப்படையாக அந்த அமைப்பு செஞ்சிருக்கு.
ஆனால் அதே சமயம் இந்த ஹாஜி அலி தர்காவை நடத்தி வரும் அமைப்பு டிரஸ்ட் என்ன கூறுகிறது என்றால், ஒரு சுஃபி துறவியின் கல்லறையில் அமைந்திருக்கும் இந்த உள்பிரகாரத்தில் பெண்கள் நுழைவது அவ்வளவு சரியானது அல்ல, அது ஒரு பாவம் என்று கூறுகிறது. அந்த பெண்கள் சார்ந்த மதத்தின் உணர்வுகளும் கோட்பாடுகளையும் இதில் கவனிக்க வேண்டும் அல்லவா?
அதாவது மதத்தின் உணர்வுகள் வந்து எங்கிருந்து வருதுங்கிறத பார்க்கணும். எல்லா மதங்களும் வந்து பெண்களை வந்து சமமாக பார்ப்பதில்லை, இரண்டாம் தர பிரஜைகளாகத்தான் பார்க்கறாங்க. அரசியல் சட்டம் வந்து அதை அனுமதிப்பது கிடையாது. அதனால வந்து அரசியல் சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய முற்போக்கான விஷயங்களுக்கு வந்து எல்லா தளங்களிலும் ஒரு அனுமதி இன்னைக்கு தேவைப்படுகிறது. எந்த விதத்துல பெண்கள் வந்து தூய்மை அற்றவர்களாக அல்லது அசுத்தமாக மாறி போகிறார்கள், அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா மாதவிடாய்ங்கிற விஷயம்தான் வருது. அது வந்து பெண்ணினுடைய இயல்பான ஒரு உடல் சுழற்சியினுடைய ஒரு விஷயம், குழந்தை பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம், பல்வேறு அம்சங்களுக்கு அது வந்து அடித்தளமாக இருக்கிறது. பல மதம் சார்ந்த சட்டங்கள்ல சீர்திருத்தங்கள் வேணும் அப்படிங்கிற குரல் ஓங்கி ஒலிக்குது. இப்ப வந்து பார்சி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் பார்சி அல்லாதவரை திருமணம் செய்தால் அந்த பெண் வந்து பார்சி சமூகம் வழிபடக்கூடிய அந்த நெருப்பு கோயில், ஃபயர் டெம்பிள், அதற்குள் போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதை எதிர்த்து கூட அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார். அதனால பெண்கள் வந்து மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றாங்க. அதனால மத உணர்வுகள் என்பதை காரணம் காட்டி அவர்களுக்கு சமத்துவத்தை மறுப்பதுங்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கறது தான் எனக்கு தோன்ற விஷயம்.
ஜனநாயக மாதர் சங்க தலைவரான வாசுகி அளித்த பேட்டி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்ததை விட குறைவாக பெய்துள்ள சூழலில் இது குறித்த ஒரு தொகுப்பை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை பெய்திருக்க வேண்டிய வடகிழக்கு பருவமழை 71% அளவுக்கு குறைவாக பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் விவசாயம் பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலகட்டம் அக்டோபர் மாத மத்தியில் துவங்குகிறது. நவம்பர் மாத இறுதி வரை தமிழகத்தில் 347.9 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு வெறும் 100.6 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பதிவாகியுள்ளது. இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன்,
தென்மேற்கு பருவகாலம் இந்த ஆண்டு இயல்பை விட சற்று நீடித்து அக்டோபர் மாதம் 3வது வாரம் வரை நீடித்தது. அந்த நிலையில் என்ன ஆச்சுன்னா, நமக்கு தென்மேற்கு பருவ காற்றுகள் இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல இயல்பை விட ரொம்ப வலுவாக இருந்தது. இந்த வலுவான காற்று இருந்த காரணத்தினால நமக்கு அந்த காற்றுடைய திசை மாறி வடகிழக்கிலிருந்து காற்று வீசக்கூடிய நிலை வந்து தாமதமாக ஏற்பட்டது ஒன்று. அடுத்து இந்த வலுவான மேற்கு திசை காற்றில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது கியாந்த் என்ற புயலாக வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் மியான்மர் கரையை நோக்கி நகர்ந்தது. அப்படி நகரும்போது அதனோடு என்ன பண்ணுச்சுன்னா, நமக்கு வங்கக்கடல் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே போனது. இது வந்து ஒரு சாதகமற்ற சூழ்நிலை.
காவிரி டெல்டா பகுதியில் விவசாயம் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரை நம்பியும் வடகிழக்கு பருவமழையை நம்பியுமே இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு மிக தாமதமாகவே குறைந்த அளவுக்கு மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பகுதிகளுக்கு நீர் திறந்துவிடப்பட்டது. அதுவும் தற்போது நிறுத்தப்பட்டுவிட்டது. காவிரியை நம்பியுள்ள 9 மாவட்டங்களிலும் சேர்த்து வழக்கமாக 18 லட்சம் ஏக்கர் அளவுக்கு பாசனம் செய்வது வழக்கம். மழையே பெய்யாமல் போனதால் இந்த ஆண்டு 3 லட்சம் ஏக்கர் அளவுக்கே பயிர்களை காப்பாற்ற முடியும் என்கிறார் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் தலைவரான PR பாண்டியன்.
ஒட்டுமொத்தமாக காவிரி நீரை நம்பியிருக்கிற சுமார் 18 லட்சம் ஏக்கர் சாகுபடி நிலத்தில் 2 லட்சம் ஏக்கர் மட்டுமே நிலத்தடி நீரை கொண்டு பாதுகாத்துவிட முடியும். 1 லட்சம் ஏக்கர் அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்தாலும் கூட அது மகசூல் இழப்பை சந்தித்தாலும் ஏதேனும் விவசாயிகளுக்கு லாபம் அடைகிற வகையில் முடிக்க முடியும். ஆனால் மீதம் இருக்கிற 15 லட்சம் ஏக்கர் என்பது முற்றிலும் பாலைவனமாக மாறிவிடும்.
தமிழகத்தின் தென்பகுதியில் உள்ள தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் உயிர் நாடியாக விளங்கும் முல்லை பெரியாறு அணை இந்த ஆண்டு தன் முழு கொள்ளளவை எட்டவில்லை. இதன் காரணமாக இந்த அணையை நம்பியிருக்கும் 5 மாவட்டங்களிலும் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் உபரியாக மழை பெய்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் மட்டும் மழை அளவு பற்றாக்குறையாக இருந்தது. இந்த ஆண்டும் போதுமான அளவு மழை இல்லை. இது விவசாயத்தை பாதிப்பது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையையும் இந்த மாவட்டங்களில் ஏற்படுத்தும் என்கிறார் பெரியாறு நீர் பங்கீட்டுக் குழுவின் தலைவரான அருள் பிரகாசம்.
கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தினுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து 220 mm அக்டோபர் மாசத்துல மட்டும். இந்த 220 mmல நமக்கு இது வரைக்கும் ஒரு 20 mm கூட அக்டோபர்ல பெய்யல சார். நவம்பர்ல 120 mm மழை பெய்திருக்கணும், அதுவும் பெய்யல. சாதாரணமா ஆடு மாடுகள் குடிக்கிறதுக்கு கூட குளங்கள்ல தண்ணி இல்லை. தோட்டக்கால் பயிர்கள் வந்து கிணற்றை நம்பி செய்யக்கூடிய விவசாயம், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிணறுகள்லயும் தண்ணி இல்ல வத்திருச்சுங்க. இந்த மாதிரி பஞ்சம் போன காலத்துல எல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுக்கு முன்னால இருந்திருக்கு. அந்த மாதிரி வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கோன்ற ஒரு பயம் இருக்கு சார்.
இதற்கிடையில் வரும் December 2 முதல் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி, சோழவரம், செங்குன்றம் ஏரிகளிலும் நீர் மிகவும் குறைந்துவிட்டதால் சென்னை நகரமும் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கி நிற்கிறது.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது, தென்னிந்தியாவில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தேசிய புலனாய்வு முகமையால் மதுரை மற்றும் சென்னையில் கைது செய்யப்பட்ட 5 பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இது குறித்த செய்தியை வழங்குவது மீண்டும் முரளிதரன்.
தென்னிந்தியாவில் பல்வேறு நீதிமன்றங்களில் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்திய குற்றச்சாட்டில் தேசிய புலனாய்வு முகமையால் மதுரையிலும் சென்னையிலும் கைது செய்யப்பட்ட 5 பேர் இன்று நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமையன்று தேசிய புலனாய்வு முகமையும் தெலுங்கானா உளவு எதிர்ப்பு பிரிவு காவல்துறையினரும் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் மதுரையில் 4 பேரும் சென்னையில் 1வரும் கைது செய்யப்பட்டனர். சித்தூர், கொல்லம், மைசூர், மலப்புரம், நெல்லூர் ஆகிய இடங்களில் உள்ள நீதிமன்றங்களில் குண்டுவெடித்த வழக்குகளில் இவர்கள் தேடப்பட்டு வந்தனர். மதுரையில் கைது செய்யப்பட்ட அப்பாஸ் அலி, முகமது யூசுப், சம்சுதீன், கரீம் ராஜா ஆகிய 4 பேரும் இன்று மேலூர் நடுவர் மன்ற நீதிபதி செல்வகுமார் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர். சென்னையில் கைது செய்யப்பட்ட தாவூத் சுலைமான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இவர்கள் 5 பேரும் விசாரணைக்காக பெங்களூர் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். இவர்கள் அல்காய்தா பாணியில் தி பேஸ் மூவ்மெண்ட் என்ற அமைப்பை நடத்தி வந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் தனியார் மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த தாவூத் சுலைமான் இவர்களது தலைவராக செயல்பட்டு வந்தார். கடந்த April 7 சித்தூர் நீதிமன்ற வளாகத்தில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் குண்டு ஒன்று வெடித்தது. அதற்கு பிறகு கொல்லத்தில் June 15 நீதித்துறை நடுவர் மன்றத்தில் கார் நிறுத்துமிடத்தில் குண்டு வெடித்தது. August 1 மைசூர் நீதிமன்ற வளாகத்திலும் November 1 மலப்புரத்தில் உள்ள நீதிமன்றத்தின் கழிப்பறையிலும் குண்டுகள் வெடித்தன. நெல்லூர், மலப்புரம் ஆகிய இடங்களில் குண்டுகள் வெடித்த இடங்களில் பேஸ் மூவ்மெண்ட் பெயரில் துண்டு பிரசுரங்கள் கிடைத்ததாக NIA-யின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து செல்போன்கள், கணினியின் ஹார்ட் டிஸ்குகள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் யாரும் மதுரையில் எந்த வழக்கிலும் சம்பந்தப்படாதவர்கள் என மதுரை மாநகர காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
முரளிதரன் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் நேர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.